നാം എടുത്തുകൊള്ളുവോം. മാർക്ക് എഴുതുന്ന സുവിശേഷം 10 അധികാരം, 10 അധികാരം, മാർക്ക് എഴുതുന്ന സുവിശേഷം 10 അധികാരം. കടന്ന വിധത്തിലെ കത്തിൽ കൃപയായി പാക്കുമ്പോട്ട് യാവ് ഉദ്വീച്ചത് 31 വസനം വരയ്ക്കും നമ്മൾ പാത്തം പിടിച്ചോ. ഞാൻ പറയുക 31 വസനം വരയ്ക്കും നമ്മൾ പാത്തം പിടിച്ചോ. കടന്ന വാരത്തിലെ കടവുടിയ അതായത് പാപത്തിനുടേ കാര്യത്തെ പാത്ത് അതിന് വഴിയായി യേസുൻ വിടുതലയും ബഹുമതിയും പാത്ത് പിടിച്ചോ ഇല്ലെങ്കിലാ പോണ വാരം പിടിച്ചോ ഇല്ലെങ്കിലാ പോണ വാരത്തില് 10 അധികാരം ഒരു വാലിബൻ പൊർലാസയിലെ പാവ ഇച്ഛയിലെ പലവേറെ കാര്യങ്ങളെ ഉടായി കടന്നു പോണ ഒരു വാലിബൻ എവ്വളവായി മുടിയാമയിലെ കടന്നു പോണാൻ ദുഃഖത്തോട് തിരുമി പോണാൻ അപ്പൊ എവ്വളോ പാവം ആക്രമിപ്പ് കാണപ്പെടുന്നത് അതേ സമയത്തിലെ യേസുവിനുടെ വിടുതലയും അങ്ങ് ഉണ്ടെന്ന് ചൊല്ലി പാത്തോ. ഒരു നമ്പിക്ക ഹോപ്പ് എന്നതാ ഒരു പക്കം ഭയങ്കരമായ പാവത്തിന്റെ ആക്രമിപ്പ് ഇരുന്നാലും എന്നതാ പാവത്തിൻ ഭയങ്കരമായ പിടിപ്പ് ഇരുന്നാലും കൂടെ അവിധമായി കടന്നു പോര ഒരുവലെ അവിധമായി കടന്നു പോര വേളയിലെ ആത്മാക്കൾ ആണ്ടൊരു സന്ധിക്ക് മുടിയും അവരാലും മുടിയാതെ എതുമേ ഇല്ല. ദർ ഇസ് എ ഹോപ്പ് നമ്പിക്ക ഉണ്ട്. അതിനാൽ നമ്പിക്ക നമ്മൾ നമ്പിക്ക വിട്ടിടുക കൂടാതെ. അനേക നേരങ്ങളിൽ എത്രയോ വിധങ്ങളിൽ ആത്മാക്കൾ സോർന്നു പോകുന്നവർ അയ്യോ ചൈനടാ വധാ വാൽക്ക അപ്പടിന്ന് വിരക്തിയോട് കടന്നു പോവാറുകൾ. വിരക്തിയോട് കടന്നു പോകുന്ന അവസ്യമേ ഇല്ല. അത് യാര് കടവുളെ അറിയാതെ നമ്മൾ കടവുളുക്കുള്ള വരാമ കടവുളുക്കുള്ള കടവുളെ തെരിയാതെപടി സത്യമേ തെരിയാതെപടി ഇരിക്കാന്ന് പറഞ്ഞ അവങ്ക അപ്പടി വിരക്തിയോട് കടന്നു പോകാം. ஆனா இன்னைக்கு நீ கடவுளை அறிந்து கடவுளுடைய இயேசுவை அறிந்து இயேசுவின் அன்பை ருசி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நீ விரக்தியோடு கடந்து போன அவசியமே இல்லை. ஏன்னா இந்த விரக்தி அந்த இடத்துல விரக்தி அந்த தவிப்பு வேதனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு ஒரு நம்பிக்கை உண்டு. தேர் இஸ் ஹோப். என்னென்ன நம்ம போன வாரம் பார்த்தோம் மனுஷால் கூடாதான் தேவனால் எல்லாம் கூடும். ஆகவே ஒன்னே இணையை ரட்சிக்க அவராலே முடியும். அவரால் முடியாது எதுவுமே இல்லை. அதுக்காக தான் இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். யாரை ரட்சிக்க வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் சொல்லி அப்ப பாக்குறோம். அதே அப்ப நம்ம பாவி சொல்லி உணர்ந்து வரும் பொழுது ஆண்டருடைய வல்லமை அதத்துல விளங்க செய்யறத தெல்ல தெளிவாக நம்ம அங்கு பார்க்கலாம். போனவரை அதை நம்ம பார்த்து முடிச்சோம். சரிங்க, அடுத்த பகுதியாக நம்ம கடந்து வருகிறோம். 10 அதிகாரம் 32 வசனத்திலிருந்து அங்கு பாருங்களேன். பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து நமக்கு சம்பவிக்க தமக்கு சம்பவிக்க போகிறவர்களை அவர்களுக்கு மறுபடியும் சொல்ல தொடங்கினார். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதகுமாரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3 நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அவ்வளவுதான். இந்த 3 வசனங்கள்ல ஜஸ்ட் இந்த 3 வசனத்துல நம்ம அருமையான சத்தியத்தை நம்ம கத்துக்கொள்ள முடியா இருக்கணும். அவை ஜபத்தையோடு நம்ம ஜபசிம்பியோடு நம்ம இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டரா இயேசு கிறிஸ்து போனவரை பார்த்தோம். அப்படியே வாலிபன் வந்தான் இல்லைங்களா? அப்ப ஆண்டர் தம்முடைய வார்த்தையை சொன்னாரு இல்லைங்களா? அப்ப வெகுமதி என்ன விதமான கடவுளுடைய பின்பற்றி வர பிள்ளைகளுக்கு என்ன விதமான வெகுமதி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு வரும்பொழுது அடுத்ததாங்க பாத்தீங்கன்னா அவர்கள் எங்க போறாங்க? எருசலேமுக்கு பிரயாணமாய் போறாங்க. எருசலேம் என்ற ஊருக்கு பிரயாணமாய் போறாங்க. போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்களுக்கு முன்ன யார் போறா? இயேசுவாணன் நடந்து போறார். இயேசுவாணன் முன்னே நடந்து போறார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அவர் அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவர்களை அவர்களுக்கு மறுபடியும் சொல்ல தொடங்கினார். அப்ப இங்க பாக்கலாம், நீங்க இந்த இடத்துல பாக்கலாம். இந்த பகுதியை எடுத்துக்கொள்வோம் என்றால் ஒரு தலைப்பில் நம்ம பார்க்கலாம். கடவுளுடைய திட்டம் என்ற தலைப்புல சிந்திக்கலாம். கடவுளுடைய திட்டம் என்ற தலைப்புல சிந்திக்கலாம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல முக்கியமான காரியம் இங்க என்ன நிகழ்கிறதுனா அந்த 32 வசனத்துல ஒரே ஒரு காரியம் நீங்க அந்த கடவுளுடைய காரியத்தை நம்ம பார்க்கலாங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவாண்டவர் அவர்களுக்கு முன்னே நடந்து போனார், எருசலேமுக்கு போகிறார். அப்ப சீடர்கள் பயத்தை கடந்து போகிறத பார்க்கலாம். அப்ப 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவர்களை அவர்களுக்கு மறுபடியும் சொல்ல தொடங்கினார். அப்ப ஏற்கனவே சொல்லிக்கொண்டே வந்துட்டு இருக்கிறார். ஏற்கனவே நீங்க இதே மார்க்க புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி அதிகாரம்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே தமக்கு சம்பவிக்க போகிற காரியங்கள்லாம் சொல்லிக்கொண்டேதான் வந்தார். எதை சம்பவிக்க போகிறத சொல்லிக்கொண்டே வருகிறான்னு சொல்ல போனால் நான் இவ்விதமாக மறிக்க போகிறேன் இவ்விதமாக மறிக்க போகிறேன்னு சொல்லிக்கொண்டே வருகிறத பார்க்கலாம்.
அப்ப கவனமா கேளுங்க. அப்ப 32 வேற ஒண்ணும் இல்ல, 32 அவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்ததுதான் மறுபடியுமாக சொல்ல தொடங்கினார். மறுபடியுமாக சொல்ல தொடங்கி எதை சொல்ல தொடங்கினார் தமக்கு நேரடி போகிறதை சம்பவிக்க போகிறதை சொல்ல தொடங்கினார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பகுதி நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல இயேசுவாண்டவர் வராரு, சீடர்கள் பேசுறாரு, 12 தன்னுடைய 12 சீடர்கள் அழைக்கிறாரு, தமக்கு சம்பவிக்க போகிறவர்களே சொல்ல தொடங்கினார். மறுபடியுமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஏற்கனவே சொல்லிக்கொண்டு வந்த வந்தவர் மறுபடியுமாக நினைவுபடுத்துறார், தமக்கு சம்பவிக்க போகிறவர்களை சொல்ல தொடங்கினான்னு சொல்றாரு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல இயேசுங்கிறவர் யாராக பார்க்கலாம், இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உடனே ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுது, தமக்கு சம்பவிக்க போகிறவர்களே சொல்ல தொடங்கினார்னா உன்னால என்னாலும் சொல்ல முடியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. உன்னால என்னாலும் தவறு 10 வரப்போகுது, 10 நான் வந்து பிரசிடென்ட் ஆயிருவேன், பஞ்சாயத்து தலைவர் ஆயிரும் சொல்லிடுவியா? சொல்ல முடியுமா? கார்த்திகம்மா சொல்லுங்க, இந்த மாதிரி 10 நான் டீச்சர் ஜாப் வாங்கிட்டு போயிருவேன், அதனால என் வேலையை முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன கண்ணாடி போட்டிருக்கீங்களா? அதனால அப்படியா சொல்லிட முடியுமா தம்பி? இந்த மாதிரி 10 நான் கோடி கடை வச்சு நான் ஜாம் ஜாம் செய்யறேன் பாரு, சொல்லுவியா? எவரான் சொல்லவே முடியாது. நம்ம எல்லாம் அற்ப மனுஷர்கள். அட நாளைக்கு என்ன நடக்கணும் தெரியாது, அட அடுத்த நிமிஷம் என்ன நடக்கணும் நமக்கு தெரியுமாம்மா? யாரால் மட்டும்தான் தெரியும்? கடவுளால் மட்டும்தான் தெரியும். அங்க போறீங்க, அந்த இடத்துல பாக்குறோம். அப்ப பாருங்க, இயேசு ஆண்டவர் அந்த சீடர் மத்தியில போயிட்டு இருக்கிறாரு, உடனே 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிற மறுபடியுமாக சொல்ல தொடங்கினார். அப்ப வருநாட்கள நடக்க போகிற சம்பவத்தை, அவருக்கு நடக்க போகிற சம்பவத்தை திட்டமும் தெளிவாக சொல்றாருங்க. அவருக்கு நடக்க போகிற சம்பவத்தை திட்டமும் தெளிவாக சொல்றாருன்னா அப்ப யாரால் மட்டும்தான் முடியும்? அப்ப அவர் யாரு? 100% 100% யாராக இருக்கிறாரு? கடவுள். இயேசு என்கிறவர் அவர் யாராக, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சும்மா சாதாரணமா நினைச்சிட கூடாது. அவர் யாரு? கடவுள். ஏன்? அவர் எதிர்காலத்தை, வருகிற எதிர்காலத்தை குறித்து சொல்றாரு பாருங்க. அப்ப அதுல இருந்து பாக்குறோம். ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுது, ஆம்னிசைன்ட். என்ன ஆம்னிசைன்ஸ் அப்படி சொல்லுவாங்க, சகலத்தையும் அறிந்தவர், எல்லாற்றையும் அறிந்தவரா இருக்கிறார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுள் சொன்னாலே இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இந்த சம்பவத்துல பார்க்கும் பொழுது இயேசுவை யாராக பாக்குறோம்? கடவுளாக. அவர் சகலத்தையும் அறிந்தவராக, அவருக்கு சொல்லிதான் தெரியணும் அவசியமே இல்ல. அதனாலதான் யோவான் புஸ்தகத்துல 2:25 படிங்க, யோவான் புஸ்தகம் 2:25 அவருக்கு, நீங்க பாருங்க, யோவான் புஸ்தகம் 2:25 கவனிச்சீங்களா? மனுஷருள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. அவனை பத்தி நீ போய் தான் சொல்லணும் அவசியமே இல்ல. மனுஷருக்குள்ள இருப்பத யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். இன்னைக்கு உனக்குள்ள, எனக்குள்ள, இப்ப உன் இருதயத்துல என்ன ஓடிட்டு இருக்குது, எங்க உன் சிந்தனை எல்லாம் போயிட்டு இருக்குது, இங்க ஒழுங்கா தான் கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறாயா இல்ல, உன் கவனம்லாம் எங்கேயோ மன இப்படியா, கவனம்லாம் எங்கோ மன சிதறி, கவன சிதறல்லாம் போயிட்டு இருக்குதா, அலபாஞ்சிட்டு இருக்குதா, எல்லாமே அக்குவர அனைவரும் யாருக்கு தெரியும்? அதனாலதான் சங்கீதத்துல 139 சங்கீதம் படிச்சோமா இல்லையா? சங்கீதம் 139 சங்கீதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்களேன். சங்கீதம் 139 சங்கீதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்களேன். சங்கீதம் 139 சங்கீதம், கத்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்ந்தலையும் என் எழுந்திருக்க நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். காட்டி அப்பா, உன் நினைவுகளை யாரு தெரியும்? உன் மனசுக்குள்ள இருக்கிற நினைவுகள், உன் எண்ணங்கள்லாம் யாருக்கு தெரியும்? கடவுள் தெரியும். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நீ சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் தெரியும், என் நாவில் சொல் பிறவாதுக்கு முன்னே இதோ கத்தாவை அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர்,
முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீ நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். அப்பதான் ஆச்சரியமா அந்த சங்கீதகாரத்தோட, அப்பா இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமா இருக்கு. நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் அந்த அறிவை பார்த்து பிரமிப்பான். இந்த அறிவு மிகுந்த ஆச்சரியம் எட்டாத உயரமா இருக்கு. அப்பா கடவுளுடைய உன்னதமான தன்மை பார்த்தீங்களா? கடவுளுக்கே உரிய குணம் என்னங்க? கடவுளுக்கே உரிய குணம் என்னங்க? சகலத்தையும் அறிந்தவர். சகலத்தையும் அறிந்தவர் சொன்னாலே இது யாருக்குரிய குணம்? பிரத்தியமா யாருக்குரிய குணம்? கடவுளுக்கு தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படியாக இயேசு ஆண்டவர் நீ நானும் பார்க்கணும். இன்னைக்கு இயேசு என்ற கடவுள், இன்னைக்கு இயேசுங்கிறவர் அவர் கடவுள்னு சொல்றோம் என்றால் ஏன்? அவர் சகலத்தையும் அறிந்தவர், சகலத்தையும் அறிந்தவர், சகலத்தையும் அறிந்தவர். உன்னுடைய என்னுடைய அனைத்து காரியங்களும் அறிந்தவர். அவருக்கு அறியாம எதுவுமே இல்லை. அதனாலதான் எபிரேயர் புத்தகத்து 4 அதிகாரம் என்ன சொல்லுது? அங்க வாங்க, எபிரேயர் புத்தகம் 4 அதிகாரம், எபிரேயர் 4:13, பக்கம் 301 பக்கம், எபிரேயர் 4:13, எபிரேயர் 4:13 படிங்க. அவருடைய பார்வைக்கு, அவருடைய கண்ணுக்கு, அவருடைய பார்வைக்கு மறைவான எதுவுமே இல்லைங்க. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்பா கவனிச்சீங்களா? சகலம் அவருடைய பார்வைக்கு மறையாமல் ஒண்ணுமே இல்லை. அப்ப சகலத்தையும் அறிந்தவர் ஒருத்தர் இருக்கிறாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் தான் இயேசு ஆண்டவர். அவர் தான் இயேசுங்கிற கடவுள். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, அதனால பார்த்தா பிலிப்பு நாத்தான்வேல்ட்ட போய் சொல்றாப்ல, வா வந்து பார் சொல்றாப்ல. வந்துட்டு இருக்கும் போது இயேசுவான அவனை கண்டு, இஸ்ரவேலின் உத்தம உத்தம இஸ்ரவேலன்னு சொல்றாப்ல, எப்படி நீ என்னை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி உடனே கேள்வி எழுப்புறாப்ல. கேள்வி எழுப்புறாப்ல இல்லையா? இஸ்ரவேலின் உத்தமன் சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து எப்படி என்னை அறிந்திருக்கிறேன்னு சொல்றாப்ல. பிலிப்பு நாத்தான்வேல் கூட்டு வரும்போதே தூரத்துல இருந்து பார்க்கும்போது இயேசு அவனை பார்த்து சொல்லிட்டாரு. சமாரிய ஸ்திரீ எடுத்துக்கோங்க, சமாரிய ஸ்திரீ எடுத்துக்கோங்க. கிணற்றில தனி தூக்கம் வந்த தாகத்துல, தாகத்துல அப்படி உட்காந்து இலைப்பாரம்படியே கிணற்றில உட்காந்துருக்கும் போது, இயேசுவன் உட்காந்துருக்கும் போது, அப்பதான் ஒரு ஸ்திரீ வந்து ஒரு பெண்ணானவளுக்கு கணத்துல கணத்துல தண்ணி தூக்கம் வரா. அப்பதான் இயேசுவாண்டர் அந்த இடத்துல அந்த ஸ்திரீயோடு பேசுறாரு. இயேசுவோடு பேசும்போது வினவுறாரு, அந்த சமாரிய ஸ்திரீயோடு பேசுறாரு. அப்ப சமாரிய ஸ்திரீயோடு அந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அப்ப அந்த இடத்துல அந்த உன்னதமான பாவ மன்னிப்பு குறித்து, உன்னதமான விடுதலையை குறித்து, அந்த மனம் திரும்பலை குறித்து, அந்த இருதய காரியங்கள்லாம் குறித்து, பாவத்தை குறித்து அப்படியாக்க எல்லாத்தையும் விட்டு வெளிச்சமாக பேசும் பொழுது, அப்பதான் அந்த சமாரிய ஸ்திரீயுடைய எல்லா பழைய வாழ்க்கையும் அப்படியே வெளியரங்கமாக்குறாரு. ஆடி போயிட்டா, ஆடி போயிட்டா, பயங்கரமா திக்கிடும் தூக்கி போட்டுருச்சு. இப்படி இருக்கிற புருஷனும் உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவ யாரு? ஏற்கனவே பல புருஷனோடு இருந்தவ. அவ்வளவு பயங்கரமான அசிங்கமான வாழ்க்கையும் இயேசுவாண்டவர் வெட்ட வெளிச்சமாக்கிட்டார், கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு. ஆடி போயிட்டா, அப்பதான் ஆழமா உணர்த்தப்படுறான். அப்ப பாருங்க, சமாரியா எந்த எவ்விதமான பாவத்தையும் எவ்விதமான இருதயத்தையும் அவர் சுட்டி காமிக்கிறவரா இருக்கிறாரு. அவர் ஆழமா உணர்த்தி காமிக்கிறவரா இருக்கிறார். நீங்க போங்க, கிராமத்துக்கு போங்க, அங்க ஒரு கழுதையை கட்டிருக்க காண்பீர்கள் சொல்லுவார். அப்படியே போறாங்க, அங்க கட்டிருக்க ஒரு எவனாவது வினாவினால் என்றால் என்ன சொன்னா போதகருக்கு வேண்டும் சொல்ல, அப்படியே அவன் வினாவறான், அப்படியே அவன் கேள்வி கேட்கிறான். பாருங்க, ஆண்டவர் சொன்னத அவரு எல்லாத்துக்கும் முன்கூட்டியே தெரியுது. பாருங்க, எல்லாமே முன்கூட்டிக்கே தெரியுவாங்க. என்ன நடக்கும், இப்படி சம்பவிக்கும், வரி பணத்தை குறித்து கட்டணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் தெரியும். அரசாங்கத்துக்கு வரி பணம் கட்டணும்னு தெரியும். போ, மீன் அகப்படும், அந்த மீன் வாயிலிருந்து எல்லாம் எத்தனையோ லட்சக்கணக்கான மீன் ஓடுது கடல்ல. அந்த ஒரு மீன்ல அந்த மீனை பிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் வாயில பணம் கிடைக்குது பாருங்க. அப்ப யாருங்க அவரு? போ, அந்த மீன் அகப்படும், அந்த மீன் வாயில பணம் கிடைக்கும், போய் கட்டு, வரி பணத்தை கட்டுங்கிறார். அப்ப ஓவர் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஹி நோஸ், எதையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய எதிர்கால காரியங்கள், உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது அவருக்கு மறைவான எதுவுமே இல்லை. 32 சம்பவிக்க போகிறதை அவர் சொல்ல தொடங்கினா சொல்லும் பொழுது, அப்பா எவ்வளவு பெரிய கடவுள் இல்லைங்களா? அப்ப நீ நானும் கும்புற தெய்வம் சகலத்தையும் அறிந்தவர், அவருக்கு முன்னாடி எதுவும் மறைக்கவே முடியாது. அதுதான் கடவுளுக்குரிய, கடவுளுக்கே உரிய பிரத்யேகமான குணாதிசயம். நல்லா புரிஞ்சுக்கோ, கடவுளுக்கே உரிய பிரத்யேகமான குணாதிசயம். நீங்க கடவுள் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய இடங்கள்ல, அப்படியான பிரத்யேகமான குணாதிசயம் பார்க்க முடியுதா?
சொல்றாங்களா? சொல்றதே. ஆனா இந்த இடத்துல பைபிள்ல திறந்தானே கடவுளுடைய பிரத்யேகமான குணாதிசயங்களை ஆங்காங்கே பார்க்கலாம், ஆங்காங்கே பார்க்கலாம். அதே சமயத்துல அதே மாக்கிய இதை பார்க்கும் பொழுது அடுத்ததாக ஒரு முக்கியமான குணாதிசயம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். கடவுள் என்று சொன்னாலே, கடவுள் என்று சொன்னாலே நல்லா புரிஞ்சு, இது முக்கியமான. ஏன்னா அடுத்த 33-4 வசனத்துல படிக்கும் பொழுது ரொம்ப அவசியம், இது சம்பந்தப்பட்டது. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கடவுள் சொன்னாலே நான் சொன்னேன், முதலாவது அவர் சகலத்தையும் அறிந்தவன் சொன்னேன். அடுத்தது கடவுள் சொன்னாலே அவருக்கே பிரத்யேகமான குணாதிசயம், அடுத்த முக்கியமான குணாதிசயம் என்ன தெரியுமா? அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராயிருக்கிறார். அவர் பரிசுத்தராய் கடவுள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் என்று சொன்னாலே எப்படி ஆக்கணும்? பரிசுத்தரா இருக்கணும். இன்னைக்கு உலகத்துல என்னென்னமோ கடவுள்னு சொல்றாங்க, பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தமான கடவுள் சொல்லும்படியான காரியத்தை பார்க்க முடியுதா? சொல்ல முடியுதா? நீங்க கடவுள்னு சொன்னாலே பரிசுத்தத்தை பார்க்க முடியுதா? கடவுள்னு சொன்னாலே பரிசுத்தத்தை பார்க்க முடியுதா? அந்த கடவுளே பரிசுத்தம் சொல்லித்தரதே இல்ல. சாமிக்கு நான் கோட் கொடுத்துட்டு வந்தேங்கிறான் ஒருத்தன், எவ்வளவு கொடுமை! அது பரிசுத்தமா? எவ்வளவு கொடுமை இல்லைங்களா? அப்ப அப்படியா கும்புற போ, பின்னாடி போற மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? இயேசுங்கிற கடவுள் சாதாரணமானவர் இல்ல, அவர் சகலத்தையும் அறிந்தவர். இந்த பகுதியில் எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ குணங்கள் இருக்கு அவர்கிட்ட, எத்தனையோ அருமையான குணாதிசயங்கள். நம்ம நேரம் இல்ல, எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஆனா இந்த சமயத்துல ரெண்டே ரெண்டு குணாதிசயங்கள், முதலாவது சகலத்தையும் அறிந்தவர், இரண்டாவது அவர் பரிசுத்தரா இருக்கிறாருங்க. அவர் பரிசுத்தம் உள்ள கடவுள். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு புஸ்தகத்துல அவர் பரிசுத்தத்தில் அங்க பாருங்களேன், அவருடைய பிறப்பிலேயே பரிசுத்தத்தை பார்க்கலாம். ஹலோ, எதுல பார்க்கலாம்? அவருடைய பிறப்பிலே. எங்க பார்க்கலாம்? பிறப்புல முதற்கொண்டு இறப்பு வரைக்குமே அவர் எப்படி வாழ்ந்தாரு? பரிசுத்தமாய் வாழ்ந்தார், பரிசுத்தமானவராய் இருந்தார். அவர் வாழ்க்கையில, அவருடைய பேச்சுல, அவருடைய நடத்தையில, அவருடைய பிறப்பு முதற்கொண்டு வாழ்க்கை முழுக்குமே அவர் எப்படியா வாழ்ந்தாரு? பரிசுத்தமாய் வாழ்ந்தார். பிறப்பு முதற்கொண்டு எங்க பிறப்புல பார்க்கலாம்? எங்க பிறப்புல பார்க்கலாம்? எங்க பிறப்புல பார்க்கலாம்? பிறப்புல எங்க பார்க்கலாம்? அவர் யாருக்கு பிறந்தார், எப்படி பிறந்தார்? மத்தேயு ஒன்னாம் அதிகாரம் எவ்வளவு ஆச்சரியமானது பாருங்களேன், இவ்வளவு ஆச்சரியமானது பாருங்களேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய சிந்தனையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் தயவுசெய்து தியானிச்சு பாருங்க. சும்மா சாதாரணமா நினைக்காதீங்க. நம்முடைய கடவுள் இயேசுவாண்டர் எழுத்தன்மை கொண்டவர், அவர் பரிசுத்தமானவர். மத்தேயு ஒன்னாம் அதிகாரம் வாங்க, புதிய ஏற்பாட்டுல மத்தேயு ஒன்னாம் அதிகாரம் 18 வசனத்தில இருந்து படிக்கிறோம். மத்தேயு 1:18 இயேசு கிறிஸ்துவுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய பிறப்பின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில், அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்குன்னா இன்னும் என்ன நடக்கல? கல்யாணம் நடக்கல. நியமிச்சிருக்காங்க, நியமிச்சிருக்கன்னா நிச்சயம், என்கேஜ்மெண்ட் சொல்றாங்களே நிச்சயமா இருக்கு. யாருக்கு நியமிச்சிருக்காங்க? மரியாளுக்கும் யோசேப்பு நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினாலே கற்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவர்கள் கூடி வரும் முன்னேனா கணவன் மனையா சேர்ந்து உடல் உள்ள கொள்வதற்கு முன்னாடி, வர்றதுக்கு அதுக்கு முன்னாடி, கணவன் மனையா குடும்ப வாழ்க்கை நடத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? கற்பவதி ஆயிட்டா. இதுதான் ஸ்பெஷாலிட்டி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சும்மா சாதாரண நினைக்காதுங்க, ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. அங்க பாருங்க, வேதம் தெல்ல தெளிவா எதுவுமே மூடி மறைக்கல, எவ்வளவு வெட்ட வெளிச்சமா சொல்லுது பாருங்க. கடவுள் எவ்வளவு பரிசுத்தமானவர், எவ்வளவு பரிசுத்தமானவர் சொல்லி அதையும் பேசுறாரு. அவர்கள் கூடி வரும் முன்னா அவங்க வந்து உடல் உழவு, அவங்க தாம்பத்திய வாழ்க்கைக்குள்ள வரதுல வரவே இல்லை, குடும்ப வாழ்க்கைக்குள்ள வரல, அதுக்கு முன்னாடியே அந்த மரியாள் என்ன ஆயிட்டா? கர்ப்பவதி ஆயிட்டா. ஏன் அத சொல்றாரு பாருங்க, அவள் புருஷனாகிய யோசேப்பு. அதனாலதான் அங்க பாருங்க 19 வசனம், அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். அடே அப்பா, இப்படி அண்ணனே ஒரு எந்த புருஷனுக்கு தான் கோபம் பொத்துட்டு வராது? உடனே வேற ஏதாவது சிந்தனை போயிருமா இல்லையா? ரகசியமா யார்ட்டையும் சொல்லல. ஏன்னா அவன் யாரா இருந்தான்? கடவுளுடைய பிள்ளையா இருந்தா நீதிமானா இருந்தான், நீதிமான் சொல்லுது. அதனால என்ன செஞ்சான்? ரகசியமா ஒதுக்கி விட்டுறான். எதுக்கு ஒம்பு? ரகசியமா தள்ளிவிட யோசனையா இருந்தானா? ரகசியமா தள்ளிவிட. அப்பதான் தேவதூதன் தோன்றி, வானத்துல தேவதூதன் தோன்றி அங்க பாருங்க,
அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியானை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவனிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. கவனிச்சீங்களா? அப்ப நம்முடைய இயேசாண்டர் எத்தன்மையிலே பிறக்கிறார்? பரிசுத்த ஆவியினாலே பிறப்பிக்கப்பட்டு, அவை அவர் மாம்சத்துல பிறக்கல, பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவராக. பிறப்பிலேயே எங்க பாக்குறோம், பிறப்பு முதற்கொண்டு அவர் எப்படியா இருந்தாரு? பரிசுத்தராய் காணப்பட்ட. இனி நானும் கும்பிடுற கடவுள், இயேசு என்ற கடவுள் பரிசுத்தம் உள்ளவர், நல்லா புரிஞ்சுக்கோ. அதனாலதான் அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, நான் பரிசுத்தர் ஆகியால், தைரியமா பேசுற, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க சொல்றாரு, பேசுற. ஆமா, வேற எந்த கடவுள் சொல்லிருக்காங்களா? நான் கேட்கிற, வேற எந்த கடவுள் சொல்லிருக்காங்களா? வேற எந்த கடவுள், எந்த கடவுள், எத்தனையோ கடவுள் உலகத்தில் இருக்கு, இப்படியாக தைரியமா சொல்ல முடியுதா? நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க சொல்றாரா? சொல்றாங்களா? இயேசு ஒருவரே இந்த இடத்துல அவர் பரிசுத்தம் உள்ளவராயிருந்தார், பரிசுத்தம் உள்ள ஜீவியம் செய்தார், பரிசுத்தம் உள்ளவராக இருந்தார். அவருடைய வார்த்தையில, அவருடைய நடத்தையில, அவருடைய சத்தியத்துல, அவருடைய பார்வையில, அவருடைய செயல்ல. அதனாலதான் பாவம் அறியாத அவரை அப்படின்னு சொல்லி படிக்கிறோமா இல்லையா? படிக்கிறோமா இல்லையா? பாவம் அறியாத அவரை, 2 கொரிந்தியர் 5 படிக்கிறோமா? 2 கொரிந்தியர் 5:21 படிக்கிறோம், பாவம் அறியாத அவரை அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அவர்கள் என்ன இல்லைங்க, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் அப்படின்னு அர்த்தம். பாவம் இல்லை, இருள்னா பாவத்துக்கு சம்பந்தப்பட்டது. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும், இருள் இல்லை, எந்த பாவமும் இல்லை. அப்ப இந்த இடத்துல தெல்ல தெளிவாக புலப்படுகிறது இன்னைக்கு நீனும் நானும். அதனாலதான் அவர் அடிக்கப்படும் பொழுது, அவர் வந்து கொண்டு போகும் பொழுது அவர் வாயில் என்ன காணப்படவில்லையா? வஞ்சனை காணப்படவில்லைன்னு சொல்லி படிக்கிறோமா இல்லையா? மாறுதரம் மீறி எதுவும் பேசவும் இல்லை. அப்படியாக அவர்கள் எந்த பாவம் இல்லாதவராக அவர் பரிசுத்தராய் வாழ்ந்தார். சரிங்க, ஆகவே நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதல் பகுதி, இந்த பகுதியில முதல் பகுதி யாராக பாக்குறோம்? இயேசு ஆண்டவர் எப்படி, யாருங்க இயேசு, யார் யாருங்க? கடவுள், முழுமையானவராக, முழுமையான 100% கடவுளாகவே காணப்பட்டார். அதுல 2 குணாதிசயங்கள் பார்த்தோம். 1, சகலத்தையும் அறிந்தவர். 2, பரிசுத்தமானவராயிருந்தார். சரிங்க, சரிங்க, அடுத்த பகுதி போலாம். மார்க்கு புஸ்தகம் 10 வாங்க. மார்க்கு புஸ்தகம் 10 அங்க 33 இப்பதான் அடுத்த பகுதி. முதல் பகுதி 100% கடவுளாக காணப்பட்டார். 2வது பகுதி அங்க பாருங்க, இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசார இடத்தில் வேதபார இடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தார் இடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்திருப்பார். அப்ப இந்த இடத்துல அடுத்ததாக படிக்கிறோம், அடுத்ததாக முக்கியமான காரியம். 2வது பகுதி, முதல் பகுதி பார்த்தோம், அவர் 100% கடவுளாக காணப்பட்டார். 2வது பகுதி, 100% யாராக காணப்படுகிறார்? மனுஷனாக. கவனிக்கிறீங்களா? அந்த உலகத்துல வந்தா 100%, ஒரு 2%, 3% குறைஞ்சவரெல்லாம் இல்ல, 100% கடவுளாகவும் இருந்தாரு, அதே சமயத்தில் 100% மனுஷன். அதனாலதான் நீங்க அந்த 33வது வசனத்துல, அதனாலதான் இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே என்ன சொல்லுது? அங்கே சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தேவகுமாரன் வருது. இந்த இடத்துல என்ன வருது? மனுஷகுமாரன், மனுஷ, சன் ஆஃப் மேன், சன் ஆஃப் காட் சொல்லுது, மனுஷகுமாரன் அப்படி சொல்லுது. அந்த இடத்துல சன் ஆஃப் மேன் சொல்லுது, மனுஷகுமாரன் சொல்லுது. இவ்விதமான பல பதங்கள்ல போய் படுத்தும் பொழுது முக்கியமான பதம் அந்த இடத்துல கவனிக்க வேண்டியது மனுஷகுமாரன். தேவனுடைய குமாரன் எப்படியாக வந்தார்? மனுஷனாக வந்தார். அப்ப அந்த இடத்துல சில இடங்கள தேவகுமாரன் சொல்லுது, சரிங்களா, தேவகுமாரன் சொல்லுது. ஆனா இங்க என்ன சொல்லுது? மனுஷகுமாரன் சொல்லுது. அப்ப எதை வலியுறுத்தி பேசுதுங்க? அவர் யாராக இருக்கிறாரு? மனுஷனாக. நல்லா புரிஞ்சுங்க, அவர் 100% மனுஷனாக காணப்படுகிறாரு. அங்க பாருங்க, மனுஷனாக இந்த உலகத்துல வந்தாரு. எத்தனை, கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் இந்த இடத்துல வாழ்ந்தார், மனுஷனாகவே வாழ்ந்தார். 33 ஆண்டுகள் மனுஷனாக வாழ்ந்தார். மனுஷனுடைய அத்தனை தன்மைகளையும் கொண்டிருந்தார். அவருக்கு பசி ஏற்பட்டது, தூக்கம் ஏற்பட்டது,
அவர் கண்ணீர் விட்டார். மனுஷனை போல அத்தனையும் அவருடைய கணங்கள்லாம் பாக்குறோமா இல்லையா? அவர் கண்ணீர் விட்டார், பசி ஏற்பட்டது, அயர்ந்து நித்திரை ஆயிருந்தார், பாக்குறோமா இல்லையா? அத்தனை தன்மைகளும் மனுஷனுடைய அத்தனை தன்மையிலும் காண்பித்தார். அப்ப ஒரு மனுஷனாக அது மாத்திரமா அங்க பாருங்க, இந்த இடத்துல அந்த இடத்துல எங்க நடக்குது பாருங்க. முக்கியமா இதுதான் முக்கியமான காரியம். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரின் இடத்திலும் வேத பாரத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அப்படின்னா அந்த இடத்துல அங்க பாருங்க, அந்த இடத்துல சன் ஆஃப் மேன் வில் பி டெலிவர்ட். அதான் என்ன அர்த்தம்? ஒப்பு கொடுக்கப்படுவார். யார் கையில ஒப்பு கொடுக்கப்படுவார்? யார் கையில ஒப்பு கொடுப்பார்? பிரதான ஆசார இடத்திலும் வேத பார இடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார்களாம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த கடவுள் மனுஷனான உலகத்துக்கு வந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து கடவுளுடைய எல்லா சத்தியத்தை போதனையை போதித்து அவருடைய மனுஷக்குரிய தன்மைகளாம் காமித்து, அடுத்தது முக்கியமான நிகழ்வு இந்த இடத்துல நடக்குது. கடைசியாக தன்னுடைய கடைசியாக மறிக்க போறதுக்கு முன்னாடி சம்பவிக்கிற காரியங்கள்லாம் இங்க எத்தனை பேசுறாருங்க. அவர் மறிக்க போறதுக்கு முன்னாடி காரியங்கள்ல அவர் செய்யற, அவர் சந்திக்கிற எத்தனையோ பாடுகள், அவர் அவருக்கு அவரு அவருடைய அவருடைய உபத்திரங்கள், அவர் சந்திக்க போகிற அத்தனை பாடுகளை காமிக்கிறாருங்க. எதை காமிக்கிறாரு? பிரதான ஆசாரத்தின் வேத பாரத்தை ஒப்பு வைக்கப்படுவான்னு சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? அதுக்கு முன்னாடி ஒப்பு வைக்கப்பட்டான்னா யார் ஒப்பு கொடுத்தா? யார் ஒப்பு கொடுத்தா? யாரு யாரு? யூதாஸ், அந்த 12 சீஷர்ல ஒருவன். அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடந்துச்சா இல்லையா? யூதாஸ் காட்டி கொடுத்தான். ஆமாங்க, யூதாஸ் என்ன செய்தான்? காட்டி கொடுத்தான் தன்னுடைய சீடர்களே. தான் கூட்டத்துல ஒருத்தனா இருந்த பழகின ஒருத்தனே அவன் டேப்பா, எவ்வளவு பயங்கரமான விரோதமாக ஒரு எவ்வளவு பயங்கரமான ஒரு ஒரு அநியாயின ஒரு கொடூரமான ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு வளர்ந்துட்டு இருக்கும் பொழுது விதமான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே துரோக செய்யலாம் இல்லையா? எவ்வளவு ஒரு துரோக செய்யல் இல்லைங்களா? ஒரு நண்பருக்கு மத்தியில ஒரு நல்ல நட்பு வைத்துக் கொண்டிருக்க முடியாது, அதுல ஒரு நண்பன் இப்படி செய்யும் பொழுது அவன் செய்யற காரியம் ஒரு எவ்வளவு மட்டகரமான எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு துரோக செயல் தானே, நம்பிக்கை துரோகம் சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி நிகழ்ந்தது யாருக்கு? சொந்த தன்னுடைய 12 சீடர்களில் ஒருத்தனாக இருந்த யூதாசே சீடர்கள் ஒருவனே யாரை காட்டி கொடுத்தான்? தன்னுடைய எசமான் ஆகிய அந்த இயேசு ஆண்டவரை காட்டி கொடுத்தான். எவ்வளவு பயங்கரமான துரோக செயல் இல்லைங்களா? அவ்விதமாக ஒரு பயங்கரமான துரோகம், நம்பிக்கை துரோகம் சொல்லுவாங்க. அவ்வளவு பயங்கரமான ஒரு பயங்கரமான ஒரு ஹாரிபுல், அவ்வளவு பயங்கரமான கொடூரமான காரியத்தை சந்திச்சார். இரண்டாவது பிரதான ஆசாரத்தின் வேத பாரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். சொல்ல போனா அந்த எருசலேம் அந்த இடத்துல அந்த எருசலேம்ல அந்த இஸ்ரேல் அந்த தேசத்துல பிரதான ஆசார வேத பாரம் பெரிய பெரிய தலைவர்கள்ங்க. அவங்க எல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஊர்ல நம்முடைய நாட்டுல அதாவது நீதிக்கு உச்சமா எங்க போலாம்? நீதிக்கு உச்சமா எங்க போலாம்? நீதி கிடைக்குன்னா கடைசியா எங்க போய் நிக்கலாம்? எங்க போய் வாதாடலாம்? இன்னும் ஹைகோர்ட் மட்டும் தானே? எங்க போலாம்? எங்க போலாம் சொல்லுங்க. உச்ச நீதிமன்றம், அது பேரு சுப்ரீம் கோர்ட் சொல்லுவாங்க. உச்ச நீதினா சுப்ரீம் கோர்ட். ஃபர்ஸ்ட் சப் கோர்ட் சொல்லுவாங்க, அந்த லோக்கல்ல வாதாடுவாங்க. அப்புறம் மெட்ராஸ்ல இருக்குது ஹை கோர்ட் சொல்லுவாங்க. அதையும் முடியலன்னா எங்க போவாங்க? டெல்லியில இருக்கு சுப்ரீம் கோர்ட். அவ்வளவு தூரம் போய் வாதாடி ஜெயிச்சுட்டு வரவங்கன்னா இருக்கிறாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் மத்தியில அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். வேதபாதர்கள், வேதபாதர்கள், ஆசாரியர்கள், இவ்வளவு பெரிய மத தலைவர்கள் மத்தில நீதி செலுத்தும்படியான காரியங்கள் இருக்க மத்த மத தலைவர்கள் மத்தில அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஆனா என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? இங்க பாருங்க என்ன நடந்துச்சு. ஒப்பு கொடுக்கப்பட்டார். பிரதான ஆசிரியர் வேதபாரர்கள் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கணிக்குள்ளாக, ஐயோ, அவர்கள் அவரை மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார்கள். இவ்வளவு கொடூரமான விஷயம் பாத்தீங்களா? அவர்கள் அவரை மரண ஆக்கணிக்குள்ளாக யா என்னங்க செஞ்சாரு? அவரு என்ன செஞ்சாருங்க? இப்ப புரியுதா நான் ஏன் அந்த ரெண்டாவது குணாதிசயம் சொல்றேன்னு? புரிஞ்சா ரெண்டாவது குணாதிசயம் சொன்னேன். என்ன ரெண்டாவது குணாதிசயம்? ரெண்டாவது கடவுளுடைய ரெண்டாவது குணாதிசயம் சொன்னேன். என்ன என்ன சொன்னேன்? பரிசுத்தர். இப்ப புரிஞ்சா அவர் எந்த எதுவுமே அவட்ட என்ன இல்ல, எந்த துளி பாவமும் இல்ல. ஆனா இங்க என்ன பாக்குறோம்? இங்க என்ன பாக்குறோம்? யூதாசால் தன்னுடைய சொந்த தன்னுடைய சீடர்கள் ஒருவனா இருக்கிற ஒருவன் நாள் யூதாசால் காட்டி கொடுக்கப்பட்டான். பெரிய பெரிய மத தலைவர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள், ஒப்பு கொடுக்கப்பட்டார். அது மாத்திரமா அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க என்ன செஞ்சாங்க? தீர்ப்பே கொடுத்தாங்க. என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? மரண தீர்ப்பு. மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்ப்பு. என்ன தப்பு செஞ்சாரு? என்ன தப்பு செஞ்சாரு? மரண ஆக்கணி அடையும்படியா என்ன தப்பு செஞ்சாரு? ஒரு தப்பு செய்யல, ஒரு துடி தப்பு செய்யல. மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படியாங்க. சரித்திரத்திலே இவ்விதமான ஒரு அநியாய செயல் எங்கேயும் பார்க்கவே, அநீதியான செயல் எங்கேயும் பார்க்கவே முடியாது. ஆமாங்க, யோசிச்சு பாருங்க. பயங்கரமான ஒரு செயல். அவ்வளவு பெரிய நீதிபதி சொல்றாங்களா இல்லையா, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போறாங்களா இல்லையா, இவ்விதமான ஒரு சம்பவம் உனக்கு எனக்கு நிகழ்ந்ததுன்னா எவ்வளவு பயங்கரமான துயர செயல் இல்லைங்களா? எந்த தப்புமே செய்யல, எந்த குற்றமும் இல்லை, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வாதாடி கடைசில நமக்கு தண்டனை வரும்னா எவ்வளவு கஷ்டம் இல்லைங்களா? உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அப்படிதான் யாருக்கு நிகழ்ந்தது? இயேசுவானவருக்கு. எந்த தப்பும் செய்யல. அவர் யாரு? எத்தன்மை கொண்டவராக இருந்தார்? பரிசுத்தராய். அவரிடத்தில் எந்த பாவமும் இல்லை, எந்த பாவம் இல்லாதவராய் பரிசுத்தமான கடவுளா இருந்தார். அவர் காட்டி கொடுக்கப்பட்டார், அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார், அவர் மரண ஆக்கணிக்குள்ள தீர்ப்பிக்கப்பட்டார். கண்டம் 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 ஆக்கணிக்கு எதுவாய் கடந்து போகப்பட்டார். தீர்ப்பு அப்படிப்பட்ட கொடிய தீர்ப்பு அவர் மேல் சுமத்தப்பட்டது. அநீதி அநியாயம் நிகழ்ந்தது, சரித்திரத்தில் எங்கேயும் நிகழ்ந்தல. அவ்விதமான ஒரு பயங்கரமான தீர்ப்புக்குள்ளாக அவர் கடந்து போனார். அது மாத்திரமா? அது மாத்திரமா? அங்க பாருங்க, அங்க பாருங்க, அந்த இடத்துல என்ன நடக்குது? அவர்கள் அவரை பரியாசம். அது மாத்திரம் புறதேசத்தார் இடத்துல. அப்படின்னா அர்த்தம், புறதேசத்தார் இடத்துல ஒப்பு கொடுப்பார்கள். புறதேசம்னா ஜென்டைல்ஸ், புறஜாதிகள். யூதர்கள் வந்து ஆட்சி செய்யறாங்க இல்லைங்களா, யூதர்கள் மத தலைவராக இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, அந்நிய மக்கள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு. அந்நிய மக்கள் பெருந்தோரின் தலைவர்கள் தீர்ப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அந்நிய மக்கள் என்ன சேர்ந்து என்ன செஞ்சாங்க? அந்நிய மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? அந்நிய மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன கூப்பாடு போட்டாங்க? என்ன கூக்குறாங்க? சிறுவனையும் சிறுவனையும் பரபாசு விடுதலை கூடும் இவனை சிறுவனையும் சொல்லி கூக்குறாங்க. கூக்குறாங்களா இல்லையா? அந்நியர்கள் எவ்வளவு கொடூரமான செயல் இல்லைங்களா? அந்நியர்கள் அவரை பார்த்து சிறுவனையும் சிறுவனையும் சொல்லி கூப்பிடுறாங்க. அவ்வளவு பயங்கரமாக எல்லாரும் சேர்ந்து கத்துறாங்க. அது மாத்திரமல்ல, அவ்வளவு பயங்கரமான செயல், அவ்வளவு பயங்கரமான செயல். அது மாத்திரமல்ல, புறதேசத்தார் இடத்துல ஒப்பு கொடுப்பார்கள், அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி. அடுத்தது என்ன? புரிஞ்சுக்கோங்க, இயேசுவானவர் நிகழ்ந்த நிகழ்வு தான் பாக்குறோம். அவர் சம்பவிக்க போகிறதை காமிக்கிறாரு. அடுத்து சம்பவிக்க போகிற என்னென்ன சம்பவம் திட்டம் தெளிவாக டீடைலா சொல்றாரு. அக்குவர ஆணிவர என்னென்ன நடக்க போகுது அத்தனையும் அக்குவர ஆணிவர பிரிச்சு பிரிச்சு சொல்றாரு. ஓ, அப்படியாக பயங்கரமான ஒரு துயரமான செயல் இந்த சரித்திரம் நிகழ்ந்தது இல்ல, அப்படிப்பட்ட பயங்கரமான துயர செயல் பிரிச்சு பிரிச்சு அப்படி சொல்றாருங்க. சொல்றாருங்க, புறதேசத்தார ஒப்பு கொடுக்கப்பாங்க, புறஜாதி அந்நிய மக்கள்கிட்ட ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் என்ன செய்ய? அடுத்தது பரியாசம் பண்ணுறார்கள். ஆக்சுவலி பரியாசம் பண்ண எப்படி பரியாசம் பண்ணுவோம் தெரியுமா? சும்மா ஏன் இழிச்சிட்டு அப்படியே மூஞ்ச அப்படியே சுழிச்சிட்டு அப்படியா அப்படியா எப்படி பரியாசம் பண்ணாங்க? அவரை பரியாசம் பண்ணது எப்படி பரியாசம் பண்ணாங்க தெரியுமா? எடுத்துக்கோங்க, மத்தேயு 27 அதிகாரம் 29 வசனம், மத்தேயு 27:29. அவரை பரியாசம் பண்ணினார்கள். கேலி கிண்டலுமாக பரியாசம் நிறைந்த ஒரு வாழ்க்கைங்க. இங்க பாருங்க 29 வசனம், முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிறுசின் மேல் வைத்து, மத்தேயு 27:29 வசனம், முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிறுசின் மேல் வைத்து அவர் வலதுகையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி. கவனிச்சீங்களா? எப்படிங்க? ஏ என்னயா, நீதான் ராஜாவா? அந்த பாரு. ஆமாமா, ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? ராஜா கிரீடம் வைப்பாங்கல்ல, ஆனா எப்படி கிரீடம் வச்சாங்க? முள்ளுனாலே முள்ளு பின்னி அப்படியே வச்சாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு கட்டை எடுத்து மேல அடிச்சாங்க. முள்ளு எப்படி இருக்கும்? அதுவும் கொடிய 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 முள்ளு. மேல ஒரு கிரீடம் போல கிரீட வச்சு ராஜாவே வாழ்க முழாங்கால் படிட்டு கேலி கிண்டல் பண்ணாங்களாம். அதனாலதான் 39 வசனம், அந்த வழியாய் நடந்து போர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி. எப்படி கேப்பா? தலைகளை துலுக்கி. எங்க பாருங்க 39 வசனம் வாங்க, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள். ஏரே அப்பா, தேவாலயத்தை 3 நாளைக்குள்ள கட்டுகிறேன்னு சொன்னா உன்னை ரட்சிக்குள் காப்பாத்திக்கோ பார்க்கலாம், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரம் வேதபாரம் மூப்பரும் பரியாசம் பண்ணி பரியாசம் பண்ணி என்று சொல்லி படிக்கிறோம். பரியாசம் பண்ணி 44 வசனம் அங்க இடத்துல மற்றவர்கள் 42 மற்றவர்களை ரட்சித்தான். ஏ மற்றவர்களை காப்பாத்தினான், தன்னை காப்பாத்தி கொள்ள திராணி இல்ல. என்னங்க தன்னை காப்பாத்தி கொள்ள திராணி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? மத்தன காப்பாத்தனா தன்னை காப்பாத்திக்கல திராணி இல்ல. தொங்குறாம்பர் இப்பொழுது செலவில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமார் என்று சொல்லிய தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறான் இருந்தானே, தன்னை தேவனுடைய குமார் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். கவனிச்சீங்களா? கவனிச்சீங்களா? இவ்வளவு பயங்கரமான கொடூர செயல் அனுபவிச்சாரு பாத்தீங்களா? புறஜாதிகள் அந்நியர்கள் அந்த பக்கம் வழியாக கடந்து போனவர்கள் தலையை துடுக்கிட்டு பேசிட்டு போனாங்க, பரியாசம் பண்ணார்கள், தூஷித்தார்கள், நிந்தித்தார்கள். யாருக்கு? 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 இயேசு என்ற கடவுளுக்கு, பரிசுத்தமான வாழ்ந்த கடவுளுக்கு. அது மாத்திரமா பரியாசம் பண்ணது மாத்திரமல்ல, அந்த இடத்துல என்ன அங்க பாருங்க, மார்க்கு புஸ்தகம் 10 வாங்க. பரியாசம் பண்ணது மாத்திரமல்ல, அவர்கள் அவரை வாரினால் அடித்து, கவனிச்சிங்களா? அவரை வாரினால் அடுத்து என்ன செஞ்சாங்க? அடுத்து என்ன செஞ்சாங்க? அந்த இயேசு ஆண்டவரே என்ன செஞ்சாங்க? வாரினால் சாட்ட. அப்பெல்லாம் ரோம ஆட்சி நடந்த ரோம ஆட்சியில சாட்டை எப்படி இருக்கும்? மாடு அடிக்கிற சாட்டையா வச்சிருந்தாங்களா? நீ நான் வச்சிருக்க சாட்டை ஒரே ஒரு குச்சி தான், அதுல சும்மா நூல் மாதிரி தோங்க பள்ளி பழிச்சு நடிப்பேன். ஆனா அங்க வச்சிருக்க சாட்டை எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே வரி வரியா இருக்கும் சாட்டையில, ஒரு குச்சி குச்சி முனையில வரி வரியா இருக்கும். அந்த குச்சி முனையில எலும்புகள், குண்டுகள், கூர்மையான கிளாஸ் துண்டுகள் அப்படியே கட்டிருக்கும், ஆங்காங்கே கட்டுப்பட்டிருக்கும், ஆங்காங்கே அப்படி கட்டப்பட்டிருக்கும். ஓங்கி ஒரு அடி அடிச்சா முதுகுல என்ன ஆகும்? சதையும் பிச்சுட்டு வரும். அந்த மாதிரி இயேசு ஆண்டவர் அடித்தார்கள், வாரினால் அடித்தார்கள். பாப்பா எவ்வளவு பயங்கரமான செயல் இல்லையா? எவ்வளவு கொடூரமான செயல் இல்லையா? கவனிக்கிறீங்களா? சற்று கவனிக்கிறீங்களா? யோசிக்கிறீங்களா? யோசிக்கிறீங்களா? அவர் யாரு? முதல் பகுதி யார் பார்த்தோம்? கடவுள், சகலத்தையும் அறிந்த கடவுள், கடவுளுக்குரிய குணாதிசங்கள் அவர்கிட்ட இருந்து, அது ரெண்டு குணாதி கடவுள், பரிசுத்தராக இந்த உலகத்தை வாழ்ந்தார். அப்படிப்பட்ட பரிசுத்தமான கடவுள் மனுஷனாக இந்த உலகத்து வந்து மனுஷனாகவே வாழ்ந்து மனுஷனுடைய அத்தனை தன்மைகளை அனுபவித்தாரு. அது மாத்திரமல்ல, கடைசியாக அவர் நமக்கு சம்பவிக்க போவர்களே காமிக்கிறாரு, என்னென்ன சம்பவிக்க போவது திட்டம் தெளிவாக பேசுறாரு. அதெல்லாம் அந்த படத்து அந்த இடத்துல படிச்சோம். அந்த இடத்துல என்ன படிச்சோம்? அவர் என்ன செய்யறாரு? மனுஷுக்குமான பிரதான ஆசாரத்திலும் வேத பாரத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் மரண ஆக்கணை தீர்ப்பு, மரண ஆக்கணை மரண தண்டனைக்கும் நான் தீர்ப்பு கொடுப்பாங்க. அந்நிய மக்களிடத்துல ஒப்பு கொடுப்பாங்க. அவர்கள் பரியாசம் பண்ணுவாங்க. அவர்கள் வாரினாலே அடிப்பார்கள், வாரினாலே அடிப்பார்கள். பயங்கரமான கொடூரமான தண்டனை. உனக்கு நீனு நானும் இவ்வளவு பயங்கரமான தண்டனை என்னைக்கு நினைச்சு பார்த்துக்கோ? அப்படிப்பட்ட பயங்கரமான அடியை வாங்கினாரு. அது மாத்திரமல்ல, வாரினால் அடித்து, அடுத்தது படிங்க, வாரினால் அடித்து, வாரினால் அடித்து, வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி. எப்படிங்க? 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 என்ன செஞ்சாங்க? அடிச்சது மாத்திரமல்ல, என்ன செஞ்சாங்க? உன் மேல எவன துப்புனா நீ பொறுத்துக்குவியா? காரி துப்பிட்டு போறான். ஐயோ நினைச்சே பார்க்க முடியலங்க. யோசிச்சு பாக்குறியா நீ கடுமையான சகோதரிய சகோதரிய? யோசிச்சு பாக்குறியா? பயங்கரமான இழிவு. ஏ கேவலம் பயங்கரமான இழிவு, பயங்கரமான இழிவு. என்னைக்கு எந்த மாதிரி நீ நானும் ஐயோயோ வாரினால் அடிச்சு துப்பினார்கள். மத்திய புத்தகம், இந்த புத்தகம் பத்திரமா வச்சுக்கோங்க. மத்திய 26 அதிகாரம் வாங்க. மத்திய 26 அதிகாரம், மத்திய 26 அதுக்கு முந்தின புஸ்தகம், மத்திய 26 அதுல பார்க்கலாம். சம்பவம் நடந்த சம்பவத்தை தான் நம்ம படிக்கிறோம். பாருங்க, அக்குவர ஆணையர ஆண்ட சொன்னாரா இல்லையா? அப்படியே நடந்துச்சு, அப்படியே நடந்ததை காமிக்கிறேன் பாருங்க. வாங்க மத்திய 26 அதிகாரம் 67 வசனம். உண்மைங்க பொய் இல்லைங்க. ஒவ்வொரு பாடுகள், ஒவ்வொரு உபத்திரங்கள், ஒவ்வொரு வேதனைகள், எவ்வளவு இழிவுகள், எவ்வளவு கேவலமான செயல், எவ்வளவு பயங்கரமான அவமான செயல், அத்தனையும் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், துன்பப்படுத்தப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார், துப்பினார்கள். மாத்திரமல்ல, மத்திய 26 அதிகாரம் 67 வசனம் அங்க பாருங்க, 67 வசனம். அப்பொழுது எடுத்துக்கிட்டீங்களா? 43 பக்கம் 26 அதிகாரம் நடந்த அப்படியே நடந்துச்சு பாருங்க. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி, ஐயோ அப்பொழுது அவருடைய முகத்தில் படிங்களேன், யாராச்சும் ஒருத்தர் படிங்களேன், 67 வசனம் படிங்களேன்.
ஐயோ ஐயோ, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான தரிசனங்களுக்கு சொல்லும் என்றார்கள். ஐயோ, கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க, கொஞ்ச நஞ்சம் துப்புனது மாத்திரம் இங்க என்ன படுறது?
ஓங்கி
பொறுத்துக்குவியா? துப்புனது மாத்திரம் ஓங்கி குட்டினார்கள். குட்டினது மாத்திரம் அந்த இடத்துல என்ன செய்தது? சிலர் அவரை கன்னத்தில் அரைந்தார்கள். ஐயோ, எவ்வளவு கொடுறோம், எவ்வளவு கொடுறோம். அங்கதான் மார்க் புஸ்தகம் 10 வாங்க. மார்க் புஸ்தகம் 10 ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். அந்நியர் இடத்துல ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணினார்கள், வாரினால் அடித்தார்கள், அவர் மேல் துப்பினார்கள், குட்டினார்கள், அரைந்தார்கள். கடைசியாக அவரை என்ன செஞ்சாங்க? கொலை செய்தார்கள். கடைசியாக அவரை அந்த இடத்துல தான் நடக்குது. கடைசியாக என்ன சொல்லுது? அவரை கொலை செய்தார்கள், அவரை கொலை செய்தார்கள்.
என்ன என்ன கொலைங்க? ஹலோ, என்ன கொலை? அவர் எப்படி கொலை செஞ்சாங்க தம்பி, சொல்ல தெரியுமா? எப்படி கொலை செஞ்சாங்க? இயேசுவாண்டர் எப்படி கொலை செஞ்சாங்க?
அதையே வாங்கிட்டு ஒரே வெட்டி வெட்டி போல அதுனாச்சும் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். ஆனா சிலுவை மரணம் சும்மா இல்லைங்க.
அதனாச்சும் முடிஞ்சிச்சு, ஒரே தனியா சாச்சிட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஆனா அந்த ரோம ஆட்சி காலத்துல, அந்த ரோம வீரர்கள், ரோம ஆட்சி காலத்துல அரசர்கள் என்ன செஞ்சாங்க? ஒருத்தனை தண்டிக்கணும், எப்படி தண்டிப்பாங்க தெரியுமா? சிலுவில, சிலுவில அறைவாங்க. அது சிலுவை மரணம் சும்மா இல்லை. ஐயோயோ, ஏற்கனவே இந்த சிலுவையை சுமந்து வந்தாரு, கால்நடையா நடந்து சுமந்து வந்தாரு. ஏற்கனவே வாரி நல்ல அடித்தவர், ஏற்கனவே குட்டி முள் கிரீடத்தினால சூட்டி அடிக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு காயப்படுத்தப்பட்டு சின்னாபினமாக்கப்பட்டு என்னென்னமோ பரியாசம் கேலி கிண்டெல்லாம், ஐயோயோ, பயங்கரமான வேதனையை சுமந்து காயப்படுத்தப்பட்டு இவ்வளவு வேதனை ரணமு இவ்வளவு இவ்வளவு இருக்கும் உடம்புல, சரீரத்துல எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும். இது பார்த்தா அது இல்லாம சிலுவே ரெண்டு கையில கால் நீ என்ன பண்ணப்பட்டாங்க? அவ்வளவு பெரிய ஆணி உங்க வீட்டுல இருக்காது, தெரிஞ்சுக்கோ. அந்நாக்கள் அவ்வளவு பெரிய ஆணி, அவ்வளவு பெரிய ஆணி கையிலையும் காணியும் கால்லையும் என்ன செஞ்சாங்க? ஓங்கி அடிச்சு அப்படியே ரத்தம் சும்மா இல்லைங்க. அந்த நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு ரத்தமா கொட்டுது, நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு உள்ளுக்குள்ள. ஒரு ஆணி அடிச்சா எவ்வளவு பயங்கர பயணம் பாதிக்கும் தெரியுமா? அது எங்க? செவுத்துலையா?
கையில.
சிலுவையில அறையப்பட்டா ஒண்ணுமே முடியல, தப்பிக்கவே முடியல. ஐயோ, கால்லையும் ஆணி அடிக்கப்பட்டு, கரையிலையும் அறையிலையும் அடிக்கப்பட்டு, ஐயோ, அப்படியே அவருடைய இருதயம்லாம் பாதிக்கப்பட்டு, அவருடைய கல்லீரெல்லாம் பாதிக்கப்பட்டு, அவருடைய உடல் உறுப்புகள்லாம் பாதிக்கப்பட்டு, அப்படியே தாகம், ஒரு பக்கம் வறட்சி, ஒரு பக்கம் தாகம் தீர்க்க முடியல. அப்படியே பயங்கரமான சூழ்நிலை, பயங்கரமான சூழ்நிலை. யார் காப்பாத்த முடியும்? அவ்வளவு கொடூரமான சூழ்நிலை பாத்தீங்களா? கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க. சிலுவையில ஆணிகளால் அடிக்கப்பட்டு ரத்தமா ரத்தம் பீறிட்டு வருது. அப்படியே எல்லா உடல் உறுப்பும் பாதிக்கப்பட்டு மயக்கமான சூழ்நிலை, பயங்கரமான எல்லாம். ஆமாங்க, அங்க கொஞ்சம் அங்க என்ன அவ்வளவு பயங்கரம் இருக்கும்போது டோட்டலா என்ன ஆயிடுச்சு? எக்ஸாஸ்ட் ஆயிருவாங்களா இல்லையா? எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்களா இல்லையா? ஐயோ, ஒரே வெட்டி வெட்டி சாத்திட்டு போனா சாத்திடலாம் இல்லைங்களா? ஆனா இப்படிப்பட்ட கொடூரம் யாருக்கு நிகழ்ந்ததே? அப்படின்னா என்ன, எப்படிப்பட்ட மரணம்? கொடூரமான மரணம். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா துடியா துடிக்கிறாருங்க, துடியா துடிக்கிறாருங்க. அவ்வளவு பயங்கரமான துடி, அவ்வளவு பயங்கரமான மரண வேதனை. அப்படிப்பட்ட கொடிய வேதனையை, கொடிய மரணத்தை அவர் சந்திச்சார். இதாங்க அடுத்தது. கடைசியாக ஒரு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் பார்க்கிறோம். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். சரிங்க, ஏன் விதமாக இயேசுவாண்டர் விதமாக வரணும்? ஏன் விதமாக வரணும்? என்னை பார்த்தா தாழ்மையா சொல்றேன். அவர் கடவுள், 100% கடவுளாக வாழ்ந்தார். 100% மனுதான தூளத்துல வந்தார். எவ்வளவு பயங்கரமான வேதனைகள், எவ்வளவு பயங்கரமான படு வேதனைகள், பாடுகள், உபத்திரம் உண்டாய் கடந்து போனார். ஏன்? கடைசியா பார்த்து சொல்லி முடிக்கிறேன். ஏன்? வாய், ஏன் ஏன் இப்படிப்பட்ட கொடூர வேதனை அனுபவிக்கணும்? ஏன் எனக்காவது ஏன் கேள்வி எடுத்திருக்கியா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? எடுத்துக்கோங்க. ஏன் தெரியுமா? அந்த இடத்துல நம்ம பார்த்து முடிக்கிறோம். ஏன் தெரியுமா? அங்க இடத்துல பார்த்து முடிக்கிறோம். 1 பேதுரு 3 பக்கம் 320 பக்கம் 1 பேதுரு 3 18 ஏனெனில், கவனிக்கிறீங்களா? ஏனெனில், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி
யாரிடத்தில்? நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய், இங்கதான் கவனிக்கிறோம், அவர் நீதி உள்ளவராய், பரிசுத்தராய், எந்த அநியாயம் எந்த பாவம் செய்யாதவராய் அவர் என்ன செஞ்சாரு? பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கடவுளுக்குள்ளாக கொண்டு வரும்படியாக நியாயப்படி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நியாயப்படி, நியாயப்படி, நீதிப்படி, நீன நானும் எப்படிப்பட்டவர்கள்? பாவத்தில் விழுந்தவன, பாவியான மக்கள், பாவத்தில் விழுந்தவன, பாவியான மக்கள். நம்முடைய இருதயம் கடவுளுக்கு முன்னாடி எப்படிப்பட்டதா இருக்குது? வெளியில சூப்பரா நடிக்கலாம், சூப்பரா ஏமாத்தலாம், சூப்பரா பிரமாதமா பேசலாம், ஆனா கடவுளுடைய பார்வையில் நீன நானும் யாரு? பாவியான மனுஷன், பாவியான மனுஷன். ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறியா? சிந்திச்சு பாரு, இதான் உண்மை நிலவரம். இன்னைக்கு நீ விதமான சூழ்நிலை கடந்து போற, நீனும் நானும் எப்படியான கொடிய தண்டனைக்கு எதுவா கடந்து போறோம் தெரியுமா? நரகம் ஆக்கினை. நல்லா புரிஞ்சுக்கோ, பாவியான மனுஷனாக நீனும் நானும் நம்ம கடவுளுடைய கோபத்தை வாங்கிட்டு இருக்கோம். ஆமாங்க, ஆமாங்க. நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை, நம்முடைய செயல், நம்முடைய சிந்தை, நம்முடைய வார்த்தை, ஒவ்வொன்றும் எப்படி இருக்கிறது? கடவுளுக்கு பிரியமா இருக்குதா? கடவுளுடைய கோபத்தை வாங்கிட்டு இருக்கிறோம். ஆமா, கடவுளுடைய கோபம் நம்ம மேல இருக்குது. பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம், பாவத்தை சுமந்து சுமந்து கடவுளுடைய கோபத்தை வாங்கிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட கோப ஆக்குனே, பயங்கரமான கோப ஆக்குனே, எங்க கடைசியில முடிவேங்க? நரகம் என்று வேந்த தெளிவா சொல்லுது. எங்க சொல்லுது? நரகம் என்று வேந்த தெளிவா சொல்லுது. அப்படிப்பட்ட நரக வாழ்க்கைக்கு போகிறவர்களாக தான் இருக்கிறோம் நம்ம. அப்படிப்பட்ட நரகத்திலிருந்து தப்பிக்க முடியாதான் கடவுள் தாமே மகத்துவமான ஒரு வழியை ஏற்படுத்தினாரு. அதான் என்ன வழி? இயேசு. அதான் என்ன வழி? நீனும் நானும் தப்பிக்கணும்னா, நீனும் நானும் தப்பிக்கணும்னா, இந்த நரகத்துல நீனும் நானும் தப்பிக்க ஆசையா இருப்பான் என்றால், அந்த தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி யார்? ஒருவர் தான், இயேசு ஒருவரே. அவருடைய நாமம் இல்லாமல் ஒரு நாமும் ரட்சிக்கப்பட இந்த உலகத்துல கொடுக்கப்படவே இல்லை. அவன் நீனும் நான் ரட்சிக்கப்படும்னா யார் ஒரே ஒரே வழி? இயேசு ஒருவரே. அப்ப நீ அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, ஐயோ எனக்காக என்னுடைய பாவ தண்டனைய நான் மறிக்க வேண்டிய இடத்துல, நான் பட வேண்டிய தண்டனைய நான் சுமக்க வேண்டிய பாடுகளை யார் சுமந்தா? இயேசு ஆண்டவர். அதனாலதான் ஏசாயா பக்தன், இங்க பாருங்க, ஏசாயா பக்தன் 700 இயேசு வருவதுக்கு முன்னாடி 700 ஆண்டுக்கு முன்னதாகவே 53 அதிகாரத்துல எழுதி வச்சிட்டாரு. பாருங்க, ஏசாயா புஸ்தகம் அங்க பாருங்க, ஏசாயா புஸ்தகம் 53 அதிகாரம், ஏசாயா புஸ்தகம் 53 அதிகாரம் வாங்க, ஏசாயா புஸ்தகம் 53 அதிகாரம் அங்க பாருங்க, 4-5 வசனம், ஏசாயா 53 பக்கம் 860 பக்கம், பக்கம் 860 பக்கம், பக்கம் 860 பக்கம், ஏசாயா 53 அதிகாரம் 4-5 வசனம், மெய்யாவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்க, யாருடைய பாடுகள்? நாம படனுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். மெய்யாவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். 5 வசனம், நம்முடைய மீறுதல் நிமித்தம், யாருடைய மீறுதல்? யாருடைய பாவத்தின் நிமித்தம்? நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம். கவனிச்சீங்களா? கவனிச்சீங்களா? நமக்கு யா என்ன உண்டு பண்ணும்படியாக்க? படிங்கக்கா, படிங்க. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுமாக்கினே. அப்பா, கவனிச்சீங்களா? நமக்கு சமாதானத்தை தேடி கொடுக்கும்படியாக அந்த ஆக்கினை யார் மேல செலுத்தப்பட்டது? அவர் மேல் வந்தது. அந்த ஆக்கினை சும்மா இல்ல, கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, கொடூரமான ஆக்கினை, கோப ஆக்கினை. நியாயப்படி நீ நானும் அந்த பயங்கரமான கொடி ஆக்கினை, தயவ கோபத்தை நீ நானும் சுமக்க வேண்டியவர்கள். யார் மேல வந்தது? இயேசு மேல வந்தது. அந்த சிலுவை மரணம் சும்மா இல்ல, 3 மணி நேரம் காரர்கள் வந்து கவி பிடிக்கப்பட்டதே, அவ்வளவு பயங்கரமான இல்ல. அதனாலதான் இயேசுவாண்டர் என்ன சொன்னாரு? இயேசுவான் அந்த சமயத்துல என்ன சொன்னாரு? இந்த தேவனே, இந்த தேவனே, ஏனே கைவிட்டி என்று சொல்லி கதறினாருங்க. ஏன், 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 அவ்வளோ கொடிய பயங்கரமான தண்டனை நீனு நானும் பெற வேண்டிய தண்டனை அவர் சுமந்தார். அந்த சுமத்ததை காமிக்குது. ஏனினை கைவிட்டின்னு சொல்ற பதம் சும்மா இல்ல, அவ்வளவு கூடிய தண்டனை, அவ்வளவு கூடிய வேதனை, அவ்வளவு பெரிய உபத்திரம், அவ்வளவு பெரிய பயங்கரமான காரியங்கள் கவி பிடிக்கப்பட்ட அந்த தண்டனைய, அவ்வளவு பெரிய தண்டனை. நியாயப்படி யார் சுமக்கணும்? நீன நானும் சுமக்க வேண்டிய. நியாயப்படி நீன நானும் சுமக்க, நான் தானே பாவி. அவர் என்ன செஞ்சாரு? என்ன தப்பு செஞ்சாரு? அவர் என்ன தப்பு செஞ்சாரு? அவர் என்ன தப்பு செஞ்சார்? வேதபாரத்தினால் ஆசாரியத்தை ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு. அவர் என்ன தப்பு செஞ்சார்? அவர் பரியாசம் பண்ணப்படுவதற்கு. அவர் என்ன தப்பு செஞ்சார்? அவர் குட்டப்படுவதற்கு, அவர் துப்பப்படுவதற்கு, அவர் கன்னத்தினால் அறையப்படுவதற்கு. அவர் என்ன தப்பு செஞ்சார்? அவர் வாரினாலே அடிக்கப்படுவதற்கு. அவர் என்ன தப்பு செஞ்சார் நான் கேட்கிறேன். யார் நியாயமா தப்பு செஞ்சது? நான். இந்த பாவி, நான் தான் தண்டிக்கப்படணும். கவனிச்சியா? இவ்வளவு பெரிய பெரிய வழியை ஏற்படுத்துறார். நீ நான் நியாயப்படி நரகத்துக்கு போகணுங்க. நரகத்துக்கு இன்னைக்கு மறைச்சா நம்ம எங்க போவோம்? இன்னைக்கு மறைச்சா, இன்னைக்கு மறைச்சா நம்ம எங்க போறோம்? நரகத்துக்கு போக வேண்டிய. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உன்னை பார்த்தா கேட்கிறேன், உண்மையா இல்லையா? போக தயாரா? ஆர் யூ ரெடி? தப்பிக்கணுமா இல்லையா? தப்பிக்கணுமா இல்லையா? அப்ப தேவனே, தேவனே அந்த தப்பிக்கிறதுக்கு வழி ஏற்படுத்திருக்காரு பாருங்க. அது எப்படிப்பட்டது? இலவசமானது. ஐயோ, நீ காசு கொடுக்கணும் தேவையில்லை. நீ கோயில் கோயிலா அலையணும் தேவையில்லை. காசு யாத்திரை கோயில் கோயிலா என்னென்னமோ அலையறாங்க பாருங்க. என்னமா வருஷம் தொடங்கினே, வருஷம் கடைசியில எங்கெங்க போவாங்க இல்லைங்களா? மலைக்கு போவாங்களாம். என்னென்னமோ அவன் அழகு குத்திக்கிறான், என்னென்னமோ பிரயாசப்படுறான். எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. நீ என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? சொந்த நற்கிரியைகள் குப்பை. நீ செய்யற அத்தனை நன்மையும் ஒண்ணுத்துக்கு உதவாது. நீ உன்னுடைய நீதினாலே உன்னை நீ ரச்சிக்கப்படவே, உன்னை நீ ரச்சித்துக் கொள்ளவே முடியாது. கடவுள் ஏற்கனவே செலுத்தி விட்டாருங்க. அவர் நீதியை செலுத்திட்டாரு உனக்கு பதிலால. அப்ப நீயே நீதி செலுத்தணும். நீ உள்ளபடியே உள்ளபடியே வாழ்ந்தா சொல்றாரு. நீதான் வரமாட்ற, நீதான் தப்பி போற, நீதான் துச்சமா என்ற, நீதான் அசட்ட பண்ற. யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? அன்று வழியை ஏற்படுத்திட்டாரு. அது எப்படிப்பட்ட வழி? இலவசமானது. அதனாலதான் வெளிப்படுத்துற விசேஷம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்களேன். கொஞ்சம் வாங்களே, வெளிப்படுத்துற விசேஷம் 21வது அதிகாரம். வெளிப்படுத்துற விசேஷம், வெளிப்படுத்துற விசேஷம் 21வது அதிகாரம் கடைசி புத்தகம், 353வது பக்கம் அன்ற சொல்றாரு பாருங்களேன். வெளிப்படுத்துற விசேஷம் 21வது அதிகாரம் 21வது அதிகாரம் 6வசனம் அங்க என்ன சொல்லுது? 21வது அதிகாரம் 6வசனம். அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன். ஆதியும் அந்தமாயிருக்கிறேன். நான் ஜீவ தண்ணீர், ஆதியும் அந்தமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணூரிச்சல் எப்படி சொல்றாரு? இலவசமாய் கொடுப்பேன். நான் இங்க பாருங்க, தாகமாயிருக்கிறவனுக்கு, தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் இலவசமாய் கொடுக்கிறேங்கிறாரு. ஏன் அங்கிங்க அலையணும்? ஏன் கால்நடையா மலை மலையை ஏறி போகணும்? ஐயோ, உன்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை உண்டு பண்ணும்படியான ஆக்கினை யார் மேல வந்தது? நீ உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை யார் மேல வந்தது? அவர் மேல வந்தது. அவர் ஏற்கனவே அந்த ஆக்கினையை சுமந்து விட்டாரு. அப்ப நீ என்ன பண்ணும்? அவர் நோக்கி பாக்குறது வேற வழியே இல்ல. உனக்கு சமாதானம் வேணும்னா யாரை நோக்கி பார்க்கணும்? உனக்கு நிம்மதி வேணும்னா யாரை நோக்கி பார்க்கணும்? உனக்கு ரட்சிப்பு வேணும்னா யாரை நோக்கி பார்க்கணும்? உனக்கு பாவம் மன்னிப்பு வேணும்னா யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசு உறவுதான் வழி. அவரை நோக்கி பாரு, அவரை நோக்கி பாரு. அது எப்படிப்பட்டது? இலவசமானது. இலவசமானது தாகமா இருக்கணும். இலவசமானது கொடுப்பேங்கிறாரு. நீ எது காசு கொடுத்து அடையணும் அவசியமே இல்லை. அவை நீ என்ன பண்ணும்? அப்படிப்பட்ட தேவனுடைய அன்பு, அந்த கடவுளுடைய அன்பு நோக்கி பார்க்கணுமா இல்லையா? இது எவ்வளவோ பெரிய பிரதானமான, எவ்வளவோ பெரிய மெகா பிரதான அன்பு இல்லைங்களா? கடவுள் தாமே தம்முடைய சொந்த குமார் என்று பாணாமல் நம்ம எல்லாருக்கும் ஒப்பு கொடுத்துட்டாருங்க. தேவனுடைய பிதாவாகிய கடவுள், பிதாவாகிய குமாரன் தம்முடைய சொந்த குமாரன் உலகத்துக்கு அனுப்புறாருங்க. அப்ப யாருடைய அன்பை பார்க்கலாம்? இவ்வளவு பெரிய பிரதானமான, இவ்வளவு பெரிய அன்பு. இந்த அன்பு உன்னால என்னுடைய வாழ்க்கையை பார்க்க முடியுதா? அந்த உலகத்துல, இந்த உலகத்துல இந்த அன்பு பார்க்க முடியுதா? உனக்காக, எனக்காக தனியே உயிரை கொடுத்த அன்பு, எவ்வளவு பெரிய அன்பு பாத்தீங்களா? இப்படிப்பட்ட அன்பை இன்னுமா துச்சமா நினைக்காத. இது உண்மையான அன்பு, இது மாறாத அன்பு, இது நிலையான அன்பு. இந்த அன்பு தேவனுடைய அன்பு. இந்த அன்பு உன்னை ரட்சித்து, உன்னை பரிசுத்தமாக்கி, உன்னை மன்னித்து, உன்னை தன்னுடைய சொந்த பிள்ளையாக அவர் மாற்றி முடியல எங்க கொண்டு போய் சேர்க்கிறாரு? அப்பா, நரகம் அல்ல, எங்க கொண்டு போய் சேர்க்கிறார்? பரலோகம். அங்கதாங்க சந்தோஷம், நிம்மதி, வாழ்க்கை. அதேப்பா, இப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை உன்னை இதில் இருக்குதா? ஆராய்ந்துப்பா. பார்த்தோமே, அவர் 100% கடவுளாக வந்தார். பார்த்தோமே, 100% மனுஷனாக வந்து அத்தனை பாடுகள், அத்தனை துன்பங்கள், அத்தனை துயரங்கள் அனுபவிச்சார். கடைசியா பார்த்து முடிக்கிறோம். ஏன்? எதுக்காக? 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 உன்னைய நீ ரட்சிக்க. எதுக்காக? உன்னைய நீ விடுவிக்க. நீ நானும் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் வந்து மறுக்கிறார். அப்ப அவரை நோக்கி பார்க்கறது ஒரு வேறு வழியே இல்ல. அவரை நோக்கி பார்க்கறது ஒரு வேறு வழியே இல்லைங்க. ஏதாவது வழி இருக்கா நான் கேட்கறேன், ஏதாவது வழி இருக்கா? உன்னை பார்த்து கேட்கறேன், சொல்லு, நான் வரேன். No other way except Jesus Christ. இயேசுவை தவிர வேற எந்த வழியுமே இல்ல. நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், நீ பரலோகம் போகணும் வேண்டும் என்றால், நீ பரலோகம் போக வேண்டும் என்றால் அவரை நோக்கி பாரு. அங்கு அவர் உன்னதமான சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, விடுதலை, இந்த தேவனுடைய அன்பு நீ துச்சமா என்னாத. இது தேவனுடைய அன்பு. இன்னுமா நீ அசட்டை பண்ணிக்கொண்டாங்க, இன்னுமா துச்சமா நீ கொண்டு, இன்னுமா புறம்பே தள்ளி கொண்டு, இன்னுமா காலத்தை தள்ளி போட்டு கொண்டு, இன்னுமா அப்புறம் அப்புறம் சொல்லி கொண்டு போவா என்றால், இதோ நாளைக்கு நம்ம கையில இல்ல, இன்னைக்கு மறிப்பா என்றால் எங்க போவ? சீக்கிரம் விழிப்பாயிரு. இப்பொழுதே, இப்பொழுதே அணுகிற காலம். இன்றைக்கே ரட்சணை நான் சொல்லுது, நாளைக்கும் தள்ளி போட்டிருக்காது. இப்பொழுதே மனம் திரும்பு, இப்பொழுதே அவரை நோக்கிப்பாரு. உன்னை தாழ்த்து, மன்னிய சாமி, இவ்வளவு கொடிய வேதனை, இவ்வளவு கொடிய துயரம், இவ்வளவு கொடிய பாடு, ஐயோ எல்லாம் எனக்காக. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி, ஐயோ நீங்க சுமந்தீங்க சாமி, எனக்காக, எல்லாம் எனக்காக சாமி, என்னை மன்னியும். இவ்வளவு பெரிய அன்பு நான் வேற எங்கேயும் பார்க்கல சாமி, அந்த அன்பு எனக்காகவே ஊற்றப்பட்டது சாமி, ஐயோ என்னை மன்னியும் சொல்லி கேட்பாயா? உன்னை நினைய தாழ்த்து. ஜபத்தோட இந்த செய்தியை முடிப்போம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபிப்போம். நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம இந்த நாளில் நம்ம கேட்ட வார்த்தையை யோசிச்சு பார்ப்போம், சற்று சிந்தித்து பார்ப்போம். இங்கே ஒரு மனுஷனை பார்த்தோம், இங்கே ஒருத்தரை பார்த்தோம், அவர் 100% கடவுள்ன்னு சொல்லி பார்த்தோம். அப்படியே கடவுளாகவே வந்தார், 100% கடவுள்னு சொல்லி தெல்ல தெளிவாக வேதத்தில். ஏனென்றால் அவர் சகலத்தையும் அறிந்தவர் சொல்லி, சகலத்தையும் முன்கூட்டியே எல்லாத்தையும் தெரியப்படுத்துறா சொல்லும் பொழுது கடவுளுக்குரிய அத்தனை குணாதிசயத்தை பார்க்கும். அவர் பரிசுத்தமானவர் சொல்லி பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அப்படியான கடவுள் 100% மனுஷனாக அந்த உலகத்து வந்து எவ்விதமான ஒரு பயங்கரமான துயரத்தை சந்தித்தார் சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் எதுக்காக? கடவுள் இந்த பாவப்பட்ட உலகத்துல மனுஷனாக வந்து இவ்வளவு துயரம், இவ்வளவு பாடுகள், வாரினால் அடிக்கப்பட்டு, காயப்படுத்தப்பட்டு, துன்பப்படுத்தப்பட்டு, கன்னத்துல அரைந்து குட்டி, பயங்கரமாக பரியாசம் பண்ணி, கேலி கிண்டலும், பயங்கரமான கொடிய துயரமான வேதனையை அனுபவித்த இந்த இப்படிப்பட்ட அனுபவம் ஏன்? சற்று யோசிச்சு பார்ப்போமே, சற்று யோசிச்சு பார்ப்போமே. இப்படியே நம்ம யோசிக்காதபடி, ஏதோ வந்தோம் போனோம் இல்லாதபடி சற்று யோசிச்சு பார்ப்போம். ஏன் என்னை ரட்சிக்க? யோசிச்சு பார்ப்போம். இந்த பாவியை விடுவிக்க இந்த கடவுள் தாமே தம்முடைய அன்பை எவ்வளவாய் ஊற்றினார். தேவன் தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல், தம்முடைய குமாரனை விசுவாசிக்கணும், எவ்வளோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தான் சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். எவ்வளவு உண்மை! இந்த தேவனுடைய அன்பை நம்ம துச்சமா நினைக்காம, இந்த தேவனுடைய அன்பை இன்னுமாய் அசத்திய பண்ணாம, இப்பொழுதே மனம் திரும்புவோம், இப்பவே தாழ்த்துவோம். அன்றே மன்னியும், என்னை ரட்சிய சுவாமி, எனக்காக, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அந்த ஆக்கினை நீ சுமந்தீங்க சுவாமி, என்னை விடுவிக்க. அன்றே நீ விடுவியும் சொல்லி கேட்போம், நம்மை தாழ்த்துவோம். அன்பு தேவனே, பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தர்மியான நாளிலே, தர்மியான ஜெபவலிலே உடைய சமூகத்தில் வந்ததுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. நீ கேட்ட இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையான வார்த்தை சுவாமி. நாங்கள் கட்டுக்கதையை நாங்கள் கேட்கல, ஏதோ எதையோ கத்தாவே, அரசியல் கட்சியை கத்தியோ, இல்லை என்னென்னமோ கண்ட கதையோ பேசி கேட்கல சுவாமி. இதனால ஒருத்தரம் பார்த்தோம், அவர் இயேசு, அவர் யார்? முழுதுமையாக 100% கடவுளாக இந்த உலகத்துல வாழ்ந்து காமித்தார். அதே சமயத்துல 100% மனுஷனாக வந்து எவ்வளவாய் பாடுபட்டார், எவ்வளவாய் அடிக்கப்பட்டார், துன்பப்படுத்தப்பட்டார், நொறுக்கப்பட்டார் சொல்லி பார்த்தோம். இத்தனை எனக்காக, எனக்காக அந்த ஈனச்சலிலே தொங்கினது எனக்காக, வாரினாலே அடிக்கப்பட்டது எனக்காக, கன்னத்தினாலே அரைந்தது எனக்காக, துப்பினார் துப்பப்பட்டது எனக்காக, கொட்டினார் கொட்டப்பட்டது எனக்காக, பரியாசம் பண்ணினார் எனக்காக. எத்தனை பாடுகள் சுவாமி! இதோ இந்த பாவி நான் மறிக்கணும் சுவாமி, இதோ இந்த பாவி நான் தான் தண்டிக்கப்படணும் சுவாமி, ஐயோ இந்த பாவி நான் தான் அத்தனை வேதனையான சுமக்கணும் சுவாமி, ஐயோ இந்த பாவிக்குண்டான தண்டனையை நீங்க சுமந்தீங்க சுவாமி, நீங்க சுமந்தீங்க சுவாமி. எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய துயரம் சுவாமி. இப்படிப்பட்ட அநீதி வேற எந்த இடத்துலையும் நாங்கள் பார்க்கல சுவாமி. பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தர் இந்த உலகத்துல, ஐயோ இவ்வளவு பயங்கரமான துயரத்தை அனுபவித்து இந்த வேதனையை பார்க்கும்போது எதுக்காக? என்னை ரட்சிக்க. ஐயோ இது தேவனுடைய அன்பு எவ்வளவோ பெரிய அன்பு சுவாமி. இதோ எங்களை ரட்சிக்கும்படியாக தேவன் காண்பித்த அன்பு எவ்வளவோ பெரிய அன்பு, எவ்வளவோ பெரிய அன்பு சுவாமி. இந்த அன்பை நாங்கள் ஒருபோது நாங்கள் அசட்டி பண்ணாதபடி ஐயா இந்த அன்பு எவ்வளவு உண்மையான அன்பு சொல்லி நாங்கள் நினைத்து பார்த்து மண்டே கிட்டி சேர என்னை ரட்சியும் என்னை விடுதலையாக்கும் இதோ என்னை ரட்சிக்க என்னை பாவம் மன்னிக்க என்னுடைய பாவத்தை மன்னிக்கப்பட வேற வழி இல்ல இயேசு ஒருவரே வழி சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிற இருதயத்தை தாரு சுவாமி அந்த விசுவாசத்தை தாரு சுவாமி அந்த பசுத்தாவுடைய கிரியை தாரு சுவாமி அன்று எங்களை மன்னியும் எங்களை கடையப்பட்ட இருதயத்தை உடையும் இப்பொழுது எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி எங்களுடைய பெருமையெல்லாம் உடைத்து போட்டு எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி எங்களை ரட்சியும் எங்களை விடுதலை ஆக்கும் விட்டுடாதோ சுவாமி இயேசுவை கண்டுகொண்ட வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை சுவாமி ஐயா இயேசுவை கண்டுகொண்ட வாழ்க்கை எவ்வளவு நிம்மதியான வாழ்க்கை சுவாமி இயேசு இல்லாத வாழ்க்கை நரக வாழ்க்கை சுவாமி இன்னைக்கும் இந்த உலகத்திலேயே நரக வாழ்க்கை வரப்போற வாழ்க்கை நரக வாழ்க்கை சுவாமி அது வேதனை அது கொடியது சுவாமி வேண்டாம் சுவாமி அந்த நரக வாழ்க்கையை அனுபவிக்க ஒருபோது நாங்கள் தயாரா இல்ல சுவாமி அன்று எந்த நாளிலே இப்பொழுது நாங்கள் மறந்துடுகிறோம் எங்களை ரட்சியும் சுவாமி என்னை ரட்சியும் என்னுடைய பாவத்தை மன்னியும் சுவாமின்னு சொல்லி எங்களை நாங்களை தாழ்த்தியுமை நோக்கி கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே ஆமென்.